சிஐடி சந்துரு, எழுதியவர் தேவன். பாகம் ஒன்று, அத்தியாயம் நான்கு, நாராயணனுக்கு ஏற்பட்ட அனுபவம். பகுதி இரண்டு. முன் குறிப்பிட்ட சம்பவங்கள் நடந்த அதே தினம் மாலை தியாகராய நகர் ஹோட்டல் ஒன்றில் இரண்டு பேர் ஒரு மூலையை தேடிப்பிடித்து உட்கார்ந்து கொண்டு முருகல் தோசைகளுக்கு ஆர்டர் கொடுத்தார்கள். அவைகள் தயாராகி வருவதற்குள் தங்களுக்குள் சம்பாஷணையை முடித்துக் கொள்வதென்று தீர்மானித்திருந்தார்கள். அவர்களில் ஒருவன் ஆஜானுபாகுவாக இருந்தான், மற்றவன் குள்ளமாக இருந்தான். தாமோதரன் மட்டும் இவர்களை பார்த்திருந்தால் ஒரே கணத்தில் அடையாளம் கண்டு சொல்லியிருப்பான். அடுத்தபடி என்ன யோசனை சொல்கிறாய் நீ? உன் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த சேஃபில் கொண்டு போய் பையை வைத்தேன். அந்த வீட்டிலேயே 100 இடம் இருக்கிறது, அல்லது இந்த ஊரில் 200,00,000 வீடுகள் இருக்கின்றன. எங்கே வைத்தால் உடனே பறிபோகுமோ அங்கே வைக்க சொன்னாய். உன் புத்தியே புத்தி. முதல் தோல்வி முற்றிலும் தோல்வி என்று ஆகிவிட்டது. அங்கும் இல்லை, ஸ்டேஷனிலும் ஆள் கிடைக்கவில்லை. நேற்று பீரோவை தேட்டை போட்டிருக்கிறாய், அதிலும் இல்லை என்று கைவிரித்திருக்கிறாய் என்று குறை சொன்னான் பெரிய ஆள். என் மேல் குற்றம் சுமத்தாதே, நீ மட்டும் என்ன செய்திருக்க போகிறாய்? இதைவிட புத்திசாலித்தனமாக அடுத்தபடி என்ன என்று கேட்டபடி அதற்கு வா. இன்னமும் அந்த பை தாமோதரனிடம்தான் இருக்கிறது, அதுவும் அந்த வீட்டில்தான் இருக்கிறது என்றான் குள்ளன். கையில் கிடைத்தால் அன்றி அது எங்கே இருந்தால் நமக்கென்ன என்றான் பெரிய ஆள். கிடைப்பதற்குத்தான் வழி செய்கிறேன். இன்றைக்கு சாயங்காலம் மறுபடி நான் போகிறேன். அந்த வீட்டில் இரண்டு பேர் சினிமாவுக்கு போகிறார்கள். தாமோதரன் மட்டும் இருக்கிறானோ அல்லது அவனும் வெளியில் போகிறானோ, எப்படி இருந்தாலும் நான் இன்றைக்கு போகிறேன் அங்கே என்றான் குள்ளன். அவனை குத்தி தள்ளுவாயா? மயக்க மருந்து கொடுப்பாயா? அறையை தேடுவதற்கு என்ன உபாயம் வைத்திருக்கிறாய்? மயிலே மயிலே இறகு போடு என்றால் போட்டுவிடுமா என்றான் பெரிய ஆள். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நான் நடந்து கொள்வேன். அடி குத்து என்றால் இந்த சிங்கம் பயப்படாது. ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் உயிரை திருணமாக மதிக்கும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே என்றான் குள்ளன். நான் வர தேவையில்லையா என்று வினவினான் பெரிய ஆள். வரலாம், ஆனால் வெளியே இருந்தாலே போதும், 7 மணிக்கு அங்கே இருப்பேன் என்றான் குள்ளன். முருகல் தோசைகள் வந்துவிடவே பேச்சை நிறுத்தி கொண்டு அவைகளில் கவனம் செலுத்தினார்கள். 5:45 மணிக்கு சங்கரன் தனது தமக்கையுடன் சினிமாவுக்கு கிளம்பிவிட்டான். 35 தடவையாக குள்ளன் அந்த தெருவில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்துவிட்டு எதிர்ப்புறத்து மதில் சுவரில் ஏறி நின்று பார்த்தான். தாமோதரன் தன் அறையில் நின்று சட்டை பித்தான்களை போட்டுக்கொள்வதும் கண்ணாடி முன் நின்று தலையை வாரிக்கொள்வதும் தெரிந்தது. 5 பிறகு அவனே மாடிப்படிகளில் இறங்கி வந்து தெரு வாசற்படியில் நின்றான். அவனுடைய கண்களில் படாமல் குள்ளன் ஒரு மூலையில் பதுங்கி நின்று கவனித்துக் கொண்டிருந்தான். தான் வெளியே செல்வதை ஒருவரும் கவனிக்கவில்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டவன் போல் சட்டென்று இறங்கி வேகமாக நடந்தான் தாமோதரன். அவன் தெரு மூலை திரும்பியவுடனே குள்ளன் எதிர் சருகில் பாய்ந்து வாசற் கதவை தள்ளிக்கொண்டு அந்த வீட்டின் உள்ளே பிரவேசித்து விட்டான். வாசலிலேயே மாடிப்படிகள். சந்தடியின்றி ஏறி கடைசி படியில் நின்று ஏதேனும் அரவம் கேட்கிறதா, தன் வருகையை யாரேனும் கவனிக்கிறார்களா என்று உன்னிப்பாக கவனித்தான். இல்லை, தாமோதரன் ஒருவேளை திரும்பி வந்தால் என்ற அச்சம் கொண்டவன் போல் சில நிமிஷங்கள் சுவரோடு சுவர் ஒட்டியும் நின்றான். அது போன்ற பயங்கள் அனாவசியம் என்று நிச்சயம் செய்து கொண்டு நிஜார் பையிலிருந்து ஒரு கொத்து சாவிகளை உருவி எடுத்து கதவின் சாவி துவாரத்தில் புகுத்தினான். ஒத்துக்கொள்ளவில்லை. 2, 3, 4 சாவிகள் சேராமல் போகவே சிறிது நேரம் கலங்கி நின்றான். பிறகு ஒரு சாவியுடன் ஒரு மெல்லிய கம்பியையும் பிணைத்து லாவகமாக அதை திருப்பினான். மழக்கென்று பூட்டு புரண்டு கொடுத்தது. ஒரே உதையில் கதவை திறந்துவிட்டான். இனிமேல் அங்கே சிறிது நேரத்திற்கு குள்ளன்தான் ராஜா. அவன் வைத்ததுதான் சட்டம். இஷ்டம் போல அங்கே தேடி பார்க்கலாம். எதிர் சருகில் தன் சகாவுக்கு துணை நின்று கொண்டிருந்த பெரிய ஆளுக்கு ஒரு ஆசை தோன்றியது. இவ்வளவு எளிமையுடன் நடைபெறும் காரியத்தில் தானும் பங்கெடுத்து கொண்டால் என்ன? முழு கியாதியையும் குள்ளனே பெற்றுக்கொள்ள விட்டுவிடுவானேன் என்பதே அவன் எண்ணம். இதை நிறைவேற்றும் நோக்குடன் ஒரு அடி முன் எடுத்து வைத்தவன் மறுகணம் அந்த அடியை பின்னால் இழுத்து கொண்டான். எதிர்பாராத அபாயம் ஒன்று நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆம், அந்த தெருவின் மூலையில் ஓர் இளைஞன் திரும்பிவிட்டான். வெகு மிடுக்காக நடந்து வந்தான். பெரிய ஆளின் மனதிற்குள் ஏதோ ஒன்று இவன் தாமோதரத்தின் வீட்டிற்குத்தான் வருகிறான் என்று எச்சரித்தது. ஆனால் எப்படி அதை குள்ளனுக்கு அறிவிப்பது? ஒருவேளை இந்த இளைஞன் தாமோதரனுக்கு தெரிந்தவனாக இருந்து குள்ளனை மடக்கிவிட்டான். ஒரு ஆறுதல், குள்ளன் அவ்வளவு லகுவில் அகப்பட்டு கொள்பவன் இல்லை. நன்றாக சண்டை போடுவான். வளைந்து வளைந்து ஓடுவான். ஜன்னல் வழியாக வெளியே ஏறி குதிப்பான். கூரைகளை தாண்டுவான். ஜலதாரை குழாய்களை பற்றி கொண்டு சரசரவென்று குரங்கு போல் இறங்கிவிடுவான். எப்படியோ தப்பித்துக் கொள்வான். அவன் பயந்தபடியே அந்த இளைஞன் வீட்டு நம்பரை பார்த்து கொண்டு நின்றான். யாரையேனும் விசாரிக்கலாம் என்ற நோக்கத்துடன் சுற்றும் முற்றும் நோக்கினான். அதில் யாரும் தென்படாமல் போகவே தானாகவே விசாரித்துக் கொள்ளலாம் என்று திடமாக மாடியில் ஏறினான். டக் டக் என்று பூட்ஸின் சத்தம் மாடி படிக்கட்டுகளில் ஒலித்தது. வெளியே செய்வதென்ன என்று அறியாமல் நகத்தை கடித்து கொண்டு நின்று கவனித்தான் பெரிய ஆசாமி. மேலே அறைக்கதவை திறந்து அப்போதுதான் அடி வைத்திருந்தான் குள்ளன். மின்சார விளக்கை போடலாமா வேண்டாமா என்று அவன் நிச்சயத்துக்கு இன்னும் வரவில்லை. மாடிப்படியின் மீது ஆள் ஏறி வருவது அவன் செவிகளில் வந்து மோதிற்று. உடலெல்லாம் திடீரென்று ஒரு நடுக்கம் எடுத்தது. தாமோதரனே வந்துவிட்டானா? இருக்காது. அவன் பூட்ஸ் அணிந்து செல்லவில்லை என்பது ஞாபகம் வந்தது. வருபவன் தெரிந்தவனோ தெரியாதவனோ தைரியத்தை கைவிடாமல் அவனை சந்தித்து சமாளித்துத்தான் ஆக வேண்டும். இது போன்ற சந்தர்ப்பங்கள் அவனுக்கு புதிதும் இல்லை. ஒரு விதமான முடிவு செய்வதற்குள் அந்த இளைஞன் மேல் படியை வந்து அடைந்துவிட்டான். அறையின் இருட்டிலிருந்து வெளியே படியில் நின்ற ஆளை குள்ளன் நன்றாக பார்த்தான். தெருவிளக்கு ஒன்றின் பரவலான வெளிச்சம் மாடிப்படியிலிருந்த இருளின் தீவிரத்தை சிறிது குன்று செய்திருந்தது. இளைஞனுடைய தயக்கம் இந்த வீட்டிற்கு அவன் முதன் முறையாக வருகிறான் என்பதையும் அவனுக்கு வெளிப்படுத்தியது. வந்தவன் யாரும் இல்லை. சந்துரு கொடுத்த விலாசத்தை வைத்துக்கொண்டு தாமோதரனை தேடி வந்த நாராயணன்தான். அவன் சென்றது முதல் நடந்த விவரங்களையே சந்துருவிடம் அவன் விவரமாக கூறத் தொடங்கினான். நிதானமாகவே சொல்லலாம். நான் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கொண்டே வரலாம். பொழுது விடிய இன்னும் 3 மணி அவகாசம் இருக்கிறது என்றான் சந்துரு. நீங்கள் சொல்வதன் அர்த்தம் எனக்கு புரிகிறது. விடிந்தால் இந்த வீட்டு எஜமானர் என்னை பார்த்து விடுவார், தலையை சீவி விடுவார் என்பதைத்தானே ஞாபகப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டான் நாராயணன். அது மட்டுமில்லை, பகல் வேளையில் எந்த விஷயம் சொன்னாலும் சப்பென்று தோன்றும். இருள் ஏற்கும்போதே சொன்னால் 2 பங்கு மவுசு உண்டு. ஒரு பிசாசு கதையை இரவு 10 மணிக்கு கேட்பதற்கும் பகல் 12 மணிக்கு கேட்பதற்கும் எத்தனை வித்தியாசம்! எங்கே, ஆரம்பியுங்கள். தாமோதரன் வீட்டை தேடிக்கொண்டு நீங்கள் சென்றீர்கள். அப்போது 7:30. ஆமாம், நான் சென்றபோது வீட்டின் வாசற்புறம் விளக்கு ஒன்றும் இல்லை. வெளி வாசற்படியை தாண்டின உடனேயே இடப்புறம் மாடிப்படி. நான் அதில் ஏறி சென்றேன். மேலே சென்றதும் அறைக்கதவு திறந்திருந்தது. ஆனால் வெளிச்சமில்லை. தாமோதரம் இருக்கிறாரா என்று கேட்டேன். அது பிசகு. மிஸ்டர் தாமோதரம் என்று அடித்து கூப்பிட வேண்டும். தெரிந்த இடங்களுக்கு போகிற போது தயங்கி பேசலாம். தெரியாத புதிய இடங்களில் தெம்பாக நடந்து கொள்ள வேண்டும். துப்பறிபவர்களுக்கு இதுவே முதல் பாடம். அப்புறம்? உடனே பதில் வரவில்லை. இருட்டில் ஒரு ஆள் நிற்பது போல் மட்டும் தெரிந்தது. சற்று நேரம் சென்ற பின்பே யாரது என்று பதில் வந்தது. நான் தாமோதரத்திடம் ஒரு விஷயம் தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்று பதில் சொன்னேன். உடனே அந்த அறையில் விளக்கை போட்டுவிட்டான் அவன். வெளிச்சத்தில் குள்ளமாக ஒரு ஆள் மட்டும் நின்றான். சரி, அவன் தாமோதரன் இல்லை, வேறு யாரோ ஒரு ஆள். என்ன நடந்தது? மழமளவென்று சொல்லும். என்ன விஷயம் என்னிடம் தெரிவியுங்கள் என்று அவன் அழைத்தான். நான் அப்படி ஒரு வார்த்தையில் முடித்து கொள்ள விரும்பவில்லை. இரண்டாவது, அவன் இருந்த அறை, சூழ்நிலை எல்லாவற்றையும் கவனித்து உங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் உள்ளே நுழைந்து விட்டேன். அவன் உட்கார சொல்லும் முன் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து, தாங்கள்தானே தாமோதரன் என்று கேட்டேன். மிகப்பெரிய இமாலய தவறு. அப்புறம்? அவன் ஆமாம், நான்தான் என்றான். கஜ போக்கிரி! உமக்கு சிஐடி சந்துருவை தெரியும் அல்லவா? அவர் உங்களை நாளை காலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தவறாமல் வரவேண்டும். அவரை காண வேண்டுமென்று தெரிவிக்க சொன்னார் என்றேன். அவன் திரு திருவென்று விழித்ததைக் கண்டதும், ஏன், சௌகரியப்படும் அல்லவா என்றேன். என்னை வரசொல்லியிருக்க மாட்டாரே அவர் என்றான் அவன். உங்களையேதான், நீங்கள்தானே தாமோதரன் என்று கேட்டேன். தாமோதரன் நான்தான், ஆனால் போலீஸில் எனக்கு யாரையும் தெரியாதே. நீங்கள் கவனப்பிசகாக என்று ஆரம்பித்து என்னை ஏற இறங்க பார்த்தான். இல்லை, உங்களையேதான். அவர் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் சொன்னதிலிருந்து உங்களுக்குள் ஏற்கனவே பரிச்சயம் இருக்க வேண்டுமென்றல்லவா நான் நினைத்தேன் என்றேன். அவன் என்னையே கூர்ந்து கவனித்து, ஓ சந்துருவா, சந்துரு வர சொன்னாரா? சரிதான் சரிதான், அதை முன்னாடியே சொல்லக்கூடாது. வேறொன்றும் விசேஷமில்லையே, நான் அவசியம் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள். காலையில் பார்த்தால் போதும் அல்லவா என்றான். எனக்கு நம்பிக்கை போய்விட்டது. அங்கிருந்து என்னை விரட்டுவதற்காகவே அவன் அப்படி வேஷம் போடுகிறான் என்று எனக்கு பட்டது. இப்போதுதான் கொஞ்சம் புத்திசாலித்தனம் மினுக் மினுக் என்கிறது உமக்கு. அப்புறம்? அப்புறம் நான் எழுந்திருக்கவில்லை. அந்த அறையில் ஒரு பெரிய பீரோ இருந்தது. சுவரில் பல படங்கள் மாட்டியிருந்தன. ஒரு திறந்த அலமாரியில் மருந்து புட்டிகள் அடுக்கியிருந்தன. ஓரமாக கிடந்த மேஜையின் மேல் காகிதங்கள் கிழிந்தபடி கிடந்தன. துப்பறிபவர்கள் அவசியமான விஷயங்களையே கவனிப்பார்கள், இதரர்கள் அவற்றை விட்டு உபயோகமில்லாத விஷயங்களின் ஜாபிதாவை சேகரித்து வைத்துக்கொண்டு சங்கடப்படுவார்கள். போகட்டும், அவன் தாமோதரன் இல்லை என்றால் உம்மை அதிக நேரம் அறையில் உட்கார்ந்திருக்க அனுமதித்திருக்க மாட்டானே என்றான் சந்துரு. அது உண்மை. அவன் காடையாக என்னை அனுப்ப பல முயற்சிகள் செய்தான். இப்போதுதான் வருகிறேன், மிகவும் அலுப்பு, சற்று படுக்கலாம் என்றிருக்கிறேன் என்றான். வேற ஒன்றும் இல்லையே, சரி என்று சம்பாஷணையை முடித்தான். நான் சண்டித்தனமாக அறையை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். நான் அங்கே இருப்பதை விரும்பாதவன் போல படபடத்து போனான். மிஸ்டர் நாராயணன், நேர் கெட்டிக்காரர் என்பதை ஒப்புக்கொண்டு விடுகிறேன். வாசகர் பொறுமையை சோதித்து தொடர்கதை எழுதும் யோக்கியதாம்சம் உம்மிடம் இருக்கிறது. அடுத்தபடி என்ன நடந்தது என்பதை கேட்க நான் மட்டும் காத்திருக்கவில்லை. கதவுக்கு வெளியில் கூட ஒருவர் காத்து கொண்டு நிற்கிறார். மேலே தொடர்ந்து பேசலாம் என்றான் சந்துரு. நாராயணன் சட்டென்று எழுந்து கதவை திறக்க விரைந்தான். அவன் கையை பிடித்து சந்துரு நிறுத்தினான். தேவையில்லை, கதவுகளில் இருக்கும் துவாரம் சாவி மாட்டவே செய்யப்படுகிறது, காதுகளை மாட்டுவதற்கல்ல. இதுவரை நின்ற ஆசாமி அதை உணர்ந்து கொண்டு நகர்ந்து விட்டார். இப்போது நீ போய் பார்த்தால் அவர் இருக்க மாட்டார். மேலே நடத்துங்கள் காலட்சேபத்தை. அப்புறம்தான் ஆச்சரியமானதொரு சம்பவம் நடந்தது. அந்த குள்ள ஆசாமி அறை கதவை சாத்திவிட்டிருந்தான். நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே மெல்ல அந்த கதவு திறந்து கொண்டது. மூன்றாவது ஆசாமி ஒருவன் பூனை போல் சந்தையிடையின்றி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததுமே எனக்கு பகீர் என்றது. ஏனென்றால் அவன் முகத்தில் குரோதம் கொதித்து கொண்டிருந்தது. கண்களில் நெருப்பு பொறியே பறந்தது. உதட்டை கடித்து கொண்டு நின்ற அவனை நான் இரண்டாம் முறை பார்த்தபோது வலக் கையில் பிடித்திருந்த ஒரு கூரிய கத்தி கண்ணில் பட்டது. எந்த கொடும் செயலுக்கும் அஞ்சமாட்டான் அவன் என்று எண்ணிவிட்டேன். நீங்கள் யார் என்று கர்ஜனை செய்தான் அவன். நான் சிஐடி சந்துருவிடமிருந்து வருகிறேன், தாமோதரன் அவரை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். இதோ இவரிடம் நான் வந்து என்று நிறுத்தினேன். அதற்குள் அந்த புது ஆள், இவனா தாமோதரன், அப்படியா சொன்னான் இவன் என்று குதித்தான். குள்ளன் மறுவினாடியே தாவிவிட்டான். எதற்காக அப்படி தாவினான் என்பதை நான் பிறகுதான் உணர்ந்து கொண்டேன். புது ஆசாமியின் கையிலிருந்த கத்தியை கவனிக்கவில்லை. எத்தனை வேகத்துடன் அதை வீசி எறிந்தானோ அறியேன். அது குள்ளனை நோக்கி பாய்ந்திருக்கிறது. அவன் நகர்ந்து கொள்ளவே நாற்காலியில் ஆழ பதிந்து விட்டது. நான் நடுநடுங்கி போய் ஒரு மூலையில் ஒண்டிக் கொண்டேன். குள்ளனும் புது ஆசாமியும் அறையை சுற்றி சுற்றி ஓடினார்கள். ஒருவரையொருவர் சரியான பிடியாக பிடிக்க சமயம் பார்த்து துரத்தினார்கள். ஒரு தடவை புதியவன் குள்ளன் தாடையை நோக்கி ஓங்கி ஒரு குத்து விட்டான். அது மட்டும் பட்டிருந்தால் அத்தனை எலும்புகளும் நொறுங்கியிருக்கும். கண் மூடி கண் திறப்பதற்குள் குள்ளன் குனிந்து கொள்ளவே குத்து முதுகை மெல்ல தடவி கொண்டு சென்றது. மறுபடி மின்னல் வேகத்தில் குள்ளன் நிமிர்ந்து மற்றவன் விலாவில் குத்தினான். அந்த அடியின் அதிர்ச்சியில் அவன் சிறிது கலங்கிவிட்டான். இந்த சமயம் பார்த்து குள்ளன் அறை வாசற்கதவை நோக்கி பாய்ந்தான். ஆனால் புது பேர்வழி நொடியில் அதை எதிர்பார்த்து வலக்காலை நீட்டி ஓடும் குள்ளன் காலை தட்டிவிட்டான். மடார் என்று சாய்ந்துவிட்ட குள்ளன் மேல் விழுந்து அவன் கழுத்தை நெரிக்க கைகளை கொண்டு போனான். சிறிது நேரம் யார் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாதபடி புரண்டார்கள். கைகள் நெருங்க ஒட்டாமல் தடுத்தபடி கால்களாலேயே குள்ளன் வின் வின் என்று உதைத்தான். 15 உதைகளை வாங்கி கொண்ட பின் மற்றவன் சிறிது சோர்வடையவே அவனை புரட்டி மேலே உட்கார்ந்து தொப் தொப்பென்று அடிகளை மழையாக பொழிந்தான் குள்ளன். இந்த குள்ளனுக்கு இத்தனை பலமா, இத்தனை நெஞ்சழுத்தமா என்று நான் அதிசயப்பட்டு கொண்டிருக்கையிலேயே சடார் என்று தாவி வந்து நாற்காலியில் பதிந்திருந்த கத்தியை குள்ளன் பிடுங்கிக் கொண்டான். இதோ உன்னை ஒழித்துவிட்டேன், தீர்ந்தாய் என்று அதை அவன் வீசவும் புதிய ஆசாமி சுவரோரமாக பதுங்கினான். குள்ளன் கையிலிருந்து கத்தி புறப்பட்டால் நிச்சயம் எதிராளியின் மார்பில் அது பாய்ந்திருக்கும். என் கண் எதிரில் ஒரு கொலை நடந்திருக்கும். நான் திடீரென்று குள்ளனுடைய கத்தி பிடித்த கையை பிடித்து நிறுத்தினேன். ஆனால் அதற்குள் அவன் அதை வீச தயாராகிவிட்டான். கையிலிருந்து புறப்பட்ட கத்தி குறி தவறி மேல் நோக்கி பாய்ந்தது. சுவரில் தொங்கிய ஒரு படத்தின் கயிற்றில் தாக்கி அதை அறுத்துவிட்டது. கீழே நின்ற மற்றவன் தலையில் அது மடார் என்று விழுந்துவிட்டது. அப்படியே சுருண்டு விட்டானவன். அந்த படத்தின் பின்னாலிலிருந்து மற்றொரு பண்டமும் விழுந்தது. அதுதான் அந்த தோல்பை, மிஸ்டர் நாராயணன். அதை நீர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீரா? வந்திருந்தால் இன்றே செங்கல்வராய பிள்ளையை பிடித்திருக்கும் சங்கடங்களை தீர்த்துவிடலாம் என்றான் சந்துரு.
உங்களுக்கு எப்படி தெரியும் அது?
தாமோதரன் வீட்டுக்கு ஸ்ரீ நாராயணன் சென்றால் இப்படி ஏதாவது நடக்கும் என்கிற ஊகம் என்று வைத்துக் கொள்ளுமே.
கடைசியில் அந்த தோல் பையை குள்ளந்தான் எடுத்துக்கொண்டான். அதை நான் பிடுங்க எத்தனித்தது உண்மை. அதற்குள் அவன் ஜன்னல் கதவை திறந்து கீழே வீசினான். அங்கே தயாராக நின்ற ஒருவன் அதை பிடித்து கொண்டான். நான் கண் இமைப்பதற்குள் குள்ளன் வாசற்படி வழியே தடதடவென்று வெளியேறிவிட்டான். படம் தலையில் விழுந்ததால் மயங்கி விழுந்த ஆசாமியை நான் கவனித்து உட்கார்த்தி வைத்தேன். அவன்தான் உண்மை தாமோதரன் என்று அறிந்து கொண்டேன். நான் முதலில் பார்த்த ஆசாமி யாரோ ஒரு எதிரி.
அது கிடக்கட்டும். தாமோதரன் நாளை என்னை வந்து பார்ப்பதாக சொன்னானா?
இல்லை. இந்த குள்ளனை பற்றிய தகவல் இல்லாமல் உங்களை காண்பதில் பிரயோசனமில்லை என்று சொல்லிவிட்டான். அறையின் வாசற்கதவு இப்போது தடதடவென்று இடிக்கப்பட்டது.
சார், கொஞ்சம் திறவுங்கள் சார், சார் என்று குரல் கேட்டது.
சந்துரு நாராயணனை குறிப்பாக பார்த்து,
நீங்கள் வந்த வழியே இப்போது செல்ல வேண்டியது. அதற்கு 30 வினாடி அவகாசம் கொடுக்கிறேன் என்றான் கண்டிப்பாக.
நாராயணன் தலை மறைந்ததும் கதவை திறந்து ஒரு பெரிய கொட்டாவை விட்டு,
யாரங்கே, என்ன விஷயம் என்று கேட்டான் சந்துரு.
நான் தான் மதுரநாயகம். செங்கல்வராய பிள்ளையை அவர் அறையில் காணவில்லை. எங்கும் தேடிவிட்டேன். பங்களாவிலேயே இல்லை அவர். கொஞ்சம் வருகிறீர்களா என்றார் மதுரநாயகம். அவர் முன்னால் இந்திராவும் திலகவதியும் திகில் நிறைந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள்.